நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர், இளையநம்பி தயானந்தா. பெர்கினோ ஃபெசோ நாட்டில் 28 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நாட்டில் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பில் கொல்லப்பட்டவரான முன்னாள் அதிபர் தோமஸ் சங்காராவின் உடல் இருப்பதாக நம்பப்படும் இடத்தில் தோண்டும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த உடல் மீதான டிஎன்ஏ சோதனைகளை மருத்துவர்கள் ஆரம்பிக்கவிருக்கிறார்கள். இந்த சோதனை உடலை இனம் காண்பதற்கும் இறப்பிற்கான காரணத்தை அறிவதற்கும் உதவும்.
சீனா நிர்மாண வேலைகளை முன்னெடுத்து வரும் அந்நாட்டின் தென் கடற்பரப்பில் பவளப்பாறையில் அமைந்துள்ள பகுதியில் அமெரிக்காவின் உளவு விமானம் ஒன்று பறந்ததையடுத்து சீனா அமெரிக்கா மீது முறையாக புகார் செய்துள்ளது. சீனாவின் உரிமைகளை அமெரிக்கா நிராகரிக்க முடியாது என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஹுவா சுனிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கண்காணிப்பு விமானம் ஒன்று கடந்த வாரம் அப்பகுதியிலிருந்து விலகிச் சென்று அது பவளப்பாறைகளின் மேலாக பறந்து சென்றதாக சீன இராணுவம் தெரிவித்திருக்கிறது. சீனா தென் கடற்பரப்பை உரிமை கோருவதில் உறுதியாக இருப்பதையும் அமெரிக்கா அதனை எதிர்த்து சவால் விடுவதையும் இந்த சம்பவம் வலியுறுத்தியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த சுமார் 25 ஆண்டு காலமாக தான் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என போப்பாண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். நாணயத்தோடு வாழ்வது குறித்து அர்ஜென்டினா பத்திரிகை ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த பாப்பாண்டவர் 1990 ஜூலை மாதம் 15 இரவு தொலைக்காட்சி பார்த்த பின்னர் தான் இனிமேல் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என அன்னை மேரி கழித்த சத்தியத்தை அடுத்து தான் தொலைக்காட்சி பார்க்கவில்லை என்று கூறியிருக்கிறார்.
இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள கோடை வெப்பத்தின் காரணமாக சுமார் 500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த நாட்டின் தற்போதைய வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. அதிகப்படியாக 47.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வட இந்திய நகரமான அலகாபாத்தில் பதிவாகியுள்ளது. மக்களில் வெயிலில் திரிவதை தவிர்க்க வேண்டுமெனவும் அதிகப்படியாக தண்ணீர் குடிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சீன நகர் ஷியானில் உள்ள அதிகாரிகள் அந்த நகரின் உள்ளூர் அலுவலர்களையும் அவர்களது மனைவி மாரையும் சிறை சுற்றுலா ஒன்றிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த சுற்றுலா குறித்த அலுவலகர்கள் ஊழல் செய்தால் எத்தகைய தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு விடுப்பதையே நோக்கமாக கொண்டது. இவர்கள் ஒருநாள் முழுவதும் சிறையில் தங்க வைக்கப்பட்டனர். அந்த வேளையில் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை அனுபவிக்கும் தம்மை போன்ற அலுவலகர்களோடு அவர்கள் உரையாடியும் இருக்கிறார்கள்.
மலேசியாவின் தாய்லாந்து எல்லை அருகே உள்ள காட்டு பகுதியொன்றில் கிட்டத்தட்ட 140 மனித புதைகுழிகளை கண்டுபிடித்துள்ளதாக மலேசிய காவல்துறையினர் கூறுகின்றனர். மனித கடத்தற்காரர்களால் கொண்டுவரப்பட்டு குடியேறிகளின் உடல்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த பகுதியில் 20 மேற்பட்ட முகாம்களும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமைதான் இந்த புதைக்குழி தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் இப்போதுதான் எத்தனை புதைக்குழிகள் என்ற விவரம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதைக்குழிகளில் எத்தனை சடலங்கள் காணப்படுகின்றன என்பது தொடர்பில் இன்னும் தெரியவில்லை என்று காவல்துறை கூறுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நேபாளத்தில் நிலநடுக்கம் இடம்பெற்று 1 முடிவுற்ற நிலையில் அந்த நாட்டிற்கு மேலும் உணவு மற்றும் தங்குமிட உதவிகளை சர்வதேச சமூகம் வழங்க வேண்டுமென ஐநா கேட்டுள்ளது. தற்போது மீள் கட்டுமான செயற்பாடுகளை விட நிவாரணத் திட்ட செயற்பாடுகளிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டுமென ஐநாவின் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேபாளத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தால் 8,000 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டும் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் வீடற்றும் காணப்படுகிறார்கள்.
டுனிஸில் ராணுவ சிப்பாய் ஒருவர் அவரது சகப்படையினர் 7 கொலை செய்ததோடு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்துள்ளார். டுனிஸில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இதை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக தாம் கருதவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த சிப்பாயின் நடத்தையில் பிரச்சனை இருந்ததாகவும் அவர் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தடை இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.